கருணை உன் வடிவல்லவா.
விவிலிய தேடல் மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை பகுதி ஆறு.
கடவுள் உன் பெயரல்லவா.
எனது அருமை அன்புள்ளங்களே, ஒரு கற்பனை காட்சியோடு இன்றைய தேடலை ஆரம்பிப்போம். மரண தண்டனைக்கென்று தூக்கு மேடையில் நிற்கும் ஒரு குற்றவாளியின் தலையும் முகமும் கருப்பு துணியால் மூடப்படுகின்றன. அவரது கழுத்தை சுற்றி தூக்கு கயிறு மாட்டப்படுகின்றது. மற்றொரு காட்சியில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி மின்சார நாற்காலியில் பிணைக்கப்படுகின்றார். அவரது கரங்கள், கால்கள், தலை ஆகிய பகுதிகளில் சக்தி மிகுந்த மின்சாரம் பாய்வதற்கு ஏற்றவாறு இணைப்புகள் பொருத்தப்படுகின்றன. அவ்வேளையில் திடீரென மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டது என்றும் அவர் சுதந்திரமாக செல்லலாம் என்றும் ஓர் ஆணை வந்து சேர்ந்தால் தூக்கு மேடையில் அல்லது மின்சார நாற்காலியில் இருக்கும் மனிதரின் நிலை எப்படி இருக்கும்? நம்ப முடியாத மகிழ்வின் உச்சத்தை அடையும் அவர் பேச்சிழந்து மூச்சிழந்து ஒருவேளை மயங்கி விழக்கூடும். அன்பு நெஞ்சங்களே, மன்னிக்க மறுத்த பணியாள் உவமையின் முதல் பகுதியில் 10,000 தாலந்து கடன்பட்டிருந்த பணியாளரின் கடன் தொகை முழுவதையும் அரசன் தள்ளுபடி செய்து அவரை சுதந்திரமாக போக அனுமதித்த அந்த வேளையில் இதுபோன்ற ஒரு மகிழ்வு அந்த பணியாளரை நிறைத்திருக்க வேண்டும். ஆனால் இந்த உவமையின் இரண்டாம் பகுதியில் இயேசு விவரிக்கும் காட்சி வித்தியாசமாக அமைந்துள்ளது. இதோ இந்த உவமையின் இரண்டாம் பகுதி.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 18. அப்பணியாளின் தலைவர் பரிவுகொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியும் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரைக் கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா எனக் கூறி அவரை பிடித்து கழுத்தை நெறித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பிக் கொடுத்து விடுகின்றேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான்.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு இந்த உவமையில் பயன்படுத்தியுள்ள இரு கடன் தொகைகள் பல விவிலிய ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன என்று குறிப்பிட்டோம். 10,000 தாலந்து, 100 தெனாரியம் என்ற இந்த இரு தொகைகளையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 10,000 தாலந்து கடலளவு நீர் என்றால் 100 தெனாரியம் கையளவு நீர். கடலளவு நீரில் மூழ்கி மூச்சுவிட போராடிக் கொண்டிருந்த பணியாளரை அரசர் கரம் நீட்டி வெளியில் இழுத்ததைக் கண்டு நாம் நிம்மதி பெருமூச்சு விட்டோம். அதே நிம்மதி பெருமூச்சை அந்த பணியாளரிடமிருந்தும் எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த பணியாளர் தான் பெற்ற மூச்சை மறந்துவிட்டு தன் உடன் பணியாளரின் மூச்சை நிறுத்தும் முயற்சியாக அவருடைய கழுத்தை நெறித்தார் என்று வாசிக்கும்போது அதிர்ச்சி அடைகின்றோம். நாம் அடைந்த அதே அதிர்ச்சியை உடன் பணியாளர்களும் அடைந்தனர். தொடர்ந்து அங்கு நிகழ்ந்ததை இந்த உவமையின் மூன்றாம் பகுதி இவ்வாறு விவரிக்கின்றது.
அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கிக் கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார்.
கருணை உன் வடிவல்லவா, கடவுள் உன் பெயரல்லவா, கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா, கருணை உன் வடிவல்லவா.
எனது அருமை அன்புள்ளங்களே, மன்னிப்பு பெறுவதும் தருவதும் நாம் உள் இழுத்து வெளிவிடும் சுவாசத்தைப் போல ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்த செயல்பாடுகள். ஒன்று குறைந்தாலும் நாம் நோயுறுவோம். மன்னிப்பு பெறுவதும் தருவதும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போல ஒரு பக்கம் மட்டுமே உருவங்கள் பதிந்து மற்றொரு பக்கம் தேய்ந்து போயிருந்தால் அந்த நாணயம் மதிப்பில்லாமல் போகும். அன்புள்ளங்களே, 10,000 தாலந்து கடனிலிருந்து மன்னிப்பு பெற்ற பணியாளர் தான் பெற்ற மன்னிப்பை அடுத்தவருக்கு தர மறுத்தபோது அவர் பெற்ற மன்னிப்பும் நோயுற்று விலை மதிப்பற்று போனது. இதையே இந்த உவமையின் இறுதியில் இயேசு இவ்விதம் கூறுகின்றார்.
உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார்.
அன்புள்ளங்களே, இறைவன் நம்மை மன்னிக்க மாட்டார் என்று சொல்வதை விட நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியாத போது அந்த உணர்வு நம்மை நாமே மன்னிக்க முடியாதவாறு சிறைப்படுத்தும் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். நாம் ஒவ்வொருவரும் சிறுவயது முதல் பல்வேறு சூழல்களில் மன்னிப்பை பெற்று வளர்ந்துள்ளோம். மன்னிப்பினால் பக்குவமடையும் நமது உள்ளம் அடுத்தவரையும் மன்னிக்க பழகுகின்றது. இதற்கு மாறாக நாம் பெற்றுள்ள மன்னிப்புகளை மறந்துவிட்டு அல்லது மறுத்து ஒதுக்கிவிட்டு பகைமையிலும் பழி உணர்விலும் நமது மனம் நிறையும் போது அது ஓர் அமிலத்தைப் போல நம்மை புண்ணாக்குகின்றது. 1994 ருவாண்டா நாட்டில் உருவான ஓர் இனக்கலவரத்தில் துட்சி எனப்படும் இனத்தை சேர்ந்தவர்களில் 1,000,000 பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர். இதில் 3,00,000 அதிகமானோர் குழந்தைகள். ஹூட்டு இனத்தை சேர்ந்த 70,000 மேற்பட்டவர்கள் இந்த கொடூர கொலைகளை செய்ததாக ஒத்துக்கொண்டதால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். 2005 இவர்களை அரசு விடுவித்தது. தாங்கள் கொலை செய்தது போக எஞ்சியிருந்த அதே துட்சி மக்கள் மத்தியில் இவர்கள் மீண்டும் வாழ வந்தனர். கொலையாளிகளுக்கும் கொலை செய்யப்பட்டோரின் உறவினர்களுக்கும் இடையே நடந்த ஒப்புரவை As we forgive, நாங்கள் மன்னிப்பது போல் என்ற ஆவணப்படம் காட்டுகின்றது. மனதை சங்கடப்படுத்தும் பல காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளன. அன்புள்ளங்களே, கொலையாளிகளை மன்னிக்கவே முடியாது என்று ஆரம்பத்தில் கோரும் மக்கள் முடிவில் அவர்களை மன்னிக்கும் காட்சிகள் நம் உள்ளத்தை அதிகம் பாதிக்கின்றன, நம்பிக்கையை தருகின்றன. அதேபோல் அந்த கொலையாளிகளும் உண்மையிலேயே மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவது மனதை தொடும் காட்சிகள். இவர்கள் நடிகர்கள் அல்ல அன்பர்களே, மன்னிப்பை உண்மையாக வாழ்ந்தவர்கள்.
அமைதி
எனது அருமை அன்புள்ளங்களே, நாங்கள் மன்னிப்பது போல என்ற இந்த ஆவணப்படத்தில் ஒருவர் சொல்லும் கூற்றை மட்டும் இங்கு கூற விளைகின்றேன். மன்னிப்பை பற்றி அவர் சொல்லும் வார்த்தைகள் நமக்கெல்லாம் நல்லதொரு பாடமாக அமைகின்றது.
இந்த மக்கள் தங்களது வேதனை, கசப்பு, வெறுப்பு இவற்றிலேயே வாழ்ந்து வந்தால் இந்த உணர்வுகள் இவர்களை முற்றிலும் அழித்துவிடும். ஓர் உலோக கிண்ணத்தில் வைக்கப்பட்டுள்ள அமிலமானது எப்படி அந்த கிண்ணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து இறுதியில் அந்த பாத்திரம் முழுவதையும் கரைத்து அழித்து விடுகின்றதோ, அதேபோல் இவர்களது இந்த கசப்பான எண்ணங்கள், நினைவுகள் இவர்களை முற்றிலும் அழித்துவிடும். மன்னிப்பு ஒன்றே இவர்களை காப்பாற்ற முடியும்.
1994 ஏப்ரல் மாதம் முதல் 4 நிகழ்ந்த இந்த இனப்படுகொலையின் 20 நினைவையொட்டி ருவாண்டா அரசு இந்த ஆண்டு ஏப்ரல் 7 முதல் நாடெங்கும் 1 துயரத்தை கடைபிடிக்கப் போவதாக அறிவித்தது. அதற்கு முன்னதாக ஏப்ரல் 3 அன்று அத்லிமினா என்று சொல்லப்படும் சிறப்பு சந்திப்பையொட்டி ரோம் நகர் வந்திருந்த ருவாண்டா நாட்டு ஆயர்களை சந்தித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். அந்த சந்திப்பின் போது திருத்தந்தை அவர்கள் ஆயர்களிடம், ஒப்புரவு என்பது மனித முயற்சியால் மட்டும் உருவாக முடியாது, அதற்கு இறைவனின் தனிவரம் தேவை என்று கூறினார். ஏப்ரல் 6 ஞாயிறன்று புனித பேதுரு பசிலிக்கா பேராலய வளாகத்தில் நண்பகல் மூவேளை ஜபத்தை வழிநடத்திய திருத்தந்தை அவர்கள்,
ருவாண்டா மக்களுக்கு நான் கூறுவது இதுவே, அஞ்சாதீர்கள். நற்செய்தி என்ற பாறை மீது உங்கள் சமுதாயத்தை கட்டியெழுப்புங்கள். அன்பு, நல்லிணக்கம் ஆகிய உயர்ந்த பண்புகளை உங்கள் சமுதாயத்தில் வளர்த்திடுங்கள். அது ஒன்றே நிலையான அமைதிக்கு வழிவகுக்கும்
என்று ஆணித்தரமாக கூறினார். அன்பு இதயங்களே, 20 கடந்தும் தங்கள் சமுதாயத்தில் உருவான பழி உணர்வுகளை தீர்க்க முடியாமல் தவிக்கும் ருவாண்டா மக்களுக்கென நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதேபோல் உலகின் பல இடங்களில் பழிக்கு பழி என்ற அமிலத்தால் தங்கள் உள்ளங்களை நிறைத்து அழித்து கொண்டிருக்கும் வன்முறையாளர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வெறி என்ற அமிலத்திற்கு பதிலாக மன்னிப்பு என்ற மருந்தினால் குணம் பெற வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுவோம். அமைதியின் இளவரசன் இயேசுவின் வருகையை கொண்டாடும் கிறிஸ்துமஸ் விழாவின் போது மன்னிப்பு வழங்குவதாலும் பெறுவதாலும் உருவாகும் உண்மையான அமைதியை நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோம்.
இன்றைய பிப்ளிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.